அடுத்தது தவஸ்தன்னம் மன்யே தரணிதர கன்யே கிருதயதா பயப்பாராவார பரிவஹதி சாரஸ்வதமிவ தயாவத்யாதத்தம் திரவிட சிசுராஸ்வாததவயது கவீனாம் பிரௌடானாம் அதனி கமனிய கமகிதா தவஸ்தன்யம் மன்யே. அம்மா, தங்களுடைய ஸ்தனங்கள்ல சாதாரணமாக ஸ்திரீகளுக்கு பால் இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனா அது பாலாக நான் நினைக்கலமா? அது எப்படி சாரஸ்வதமிவா பயப்பாராவார பரிவஹதி சாரஸ்வதமிவா? இது சாரஸ்வதமான அமிர்தம், சரஸ்வதி தேவியினுடைய ஒரு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு அமுது. சாதாரணமாக பாலானது உயிரை காப்பாத்துறதுக்கு உபயோகப்படுகிறது. குழந்தைகள்லாம் பிறந்த பிறகு அவளுக்கு உயிர் இருக்கணுங்கிறதுக்காக அது ஆகாரமாக பால் உபயோகப்படுகிறது. ஆனா தங்களுடைய ஸ்தனத்தில் இருக்கக்கூடியதான பால் வெளுப்பாக இருந்த போதிலும் அது சாரஸ்வதாமிரதம். இந்த சாரஸ்வதாமிரதம் என்ன? போன ஸ்லோகத்துல ஞானம்னு சொன்னேன், அந்த ஞானம் ஞானப்பால். இந்த பாலை குடிச்சவாளுக்கு எப்படி ஆச்சுன்னர், ஆத்ம ஜானமும் உண்டாகிறது, அந்த ஆத்ம ஜானத்தை பத்து பேருக்கு சொல்லக்கூடியதான ஒரு நிலையம் உண்டாகிறது. அறிவு மனிதனுக்கு வரலாம், ஆனா அந்த அறிவை எடுத்து சொல்றதுங்கிறது கஷ்டம். எப்படி எடுத்து சொல்றது? நாலு பேருக்கு புரியுற மாதிரி சொல்றோம். ரொம்ப பேர் சொல்லுவா, சொன்னா அவளுக்குத்தான் புரியும், கேட்கறவனுக்கு புரியாது. கேட்கிறவாளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாத்தான் புரியும். அப்படி இல்லை, நம்ம பேசும் பொழுதே அவளுக்கு இது ரைட்டுன்னு தோணணும், இவர் சொல்றது ரைட்டு அப்படின்னு தோணும். அது புரியணும், லாஜிக்கலாக புரியணும். அதற்கு பிறகு நமக்கு அனுபவம் வரணும். ஆகையால் இந்த அனுபவம் வர அளவுக்கு புரியக்கூடியதான ஒரு தத்துவம் இருக்கு பார்த்தாலே, அது அம்பாளுடைய அனுகிரகத்தினால்தான் வரும், வாக்தேவியினுடைய அனுகிரகத்தினால்தான் இருவரும். அதை சொல்றதுக்காக தான் பரிவகதி சாரஸ்வதமிவா. சாதாரணமான விஷயத்தை சொல்றதே கஷ்டம், ஆனா இந்த ஆத்ம தத்துவம் தம் துர்தர்சம் கூடம் அனுப்பிரவிட்டம் குஹாஹிதம் கக்வரேட்டம் புராணம் துர்தர்சம். எவ்வளவு பார்க்க முடியாதது, புலனுக்கு பார்ப்பட்டதான ஒரு விஷயம். இது எப்படி சொல்றது? வாக்குக்கு மனசுக்கு எட்டாத விஷயத்தை எப்படி சார் சொல்றது? பழைய நாள்ல ரொம்ப சிரமப்பட்டிருக்கா இதை எடுத்து சொல்லணும்னு. அந்த விஷயத்தை சொல்றதுக்காக முயற்சி பண்ணி பண்ணி அவரால் முடியாமல் கடைசியில ஏனத்தியாகே அது எப்படி சொல்லணும்னு எங்களுக்கு புரியல. ஆகையால் என்ன சொல்றோம்னர், நம்ம முன்னோர்கள் எப்படி சொன்னாலும் அப்படியே சொல்றேன்னு ஆரம்பிச்சுட்டார் கடைசி. அப்ப என்ன, அதுக்கு வேற விதமாக சொல்ல முடியாது. அது சொல்லாமல் சொல்ல வேண்டியதை தவிர ஒரு ஒண்ணும் இல்லை. ஒரு மனுஷிட்ட ஒருத்தர் போன போய் நமஸ்காரம் பண்ணி இன்னைக்கு பிரம்ம தத்துவத்தை சொல்லுங்கோ அப்படின்னு உட்காரு. பக்கத்துல இன்னொரு விஷயம் வந்தா அவருக்கு ஒரு ஆறு மாசம் பாடம் சொன்னார். இவர் பார்த்தார், என்ன சார் நமக்கு பாடமே சொல்ல மாட்டேங்கிறார், ஆனா குரு மட்டும் சிஷியனை ஸ்வீகரிச்சுட்டார் உட்காருன்னா சந்தோஷம்னார் சொல்றேன்ட்டார். சொல்லவே இல்லை, ஆறு மாசம் ஆச்சு, இவருக்கு பொறுமை போயிடுது. மறுபடியும் எழுதா ஒரு நாளைக்கு எடுப்புல வசதத்தை கட்டினா மறுபடியும் நமஸ்காரம் பண்ணி பிரம்ம தத்துவத்தை சொல்லுங்க அப்படின்னார். ஆஹ் சொல்றேனே ஓகே அப்படின்னு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவனோட பேசவே இல்லை. இன்னொரு ஆறு மாசம் ஆச்சு, ரொம்ப கவலை வந்தது. நமக்குத்தான் அதிகாரம் இல்லையா, யோக்கியதை இல்லையா, இல்ல அவருக்கே பிரம்ம தத்துவம் தெரியாதா? தெரியலே, தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாமே. இல்ல நமக்கு தான் அதிகாரம் இல்லைன்னு, அப்ப நீ இதெல்லாம் படிச்சுட்டு வா அப்புறம் நான் மேல சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. இல்ல நீ உன்னை திருத்திக்கோ அப்புறம் நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கலாமே. பெருமன உட்கார வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு மறுபடியும் எழுந்து நமஸ்காரம் பண்ணினேன். சொல்லிட்டு நீங்க எனக்கு பிரம்ம தத்துவத்தை சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு குரு பார்த்தார். குரு மக்களும் தொந்துன வேண்டி நீ என்னைக்கு உட்கார்ந்தியோ அன்னில இருந்து சொல்லிட்டே இருக்கேனப்பா, நீ என்ன கவனிக்க மாட்டேங்கிற என்ன சொன்னிருந்தார். உபசாந்தோயம் ஆத்மா, நீ இத்தனை நாள சொல்லலையே 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 கவலைப்பட்டு இருக்கேப்ப, அந்த கவலையை விட்டா தானா புரியும். கவலை விடுறதுக்காகத்தானே நான் படிக்கிறேன். நாம கவலை விடுறதுக்காக வந்து நீங்க சொல்றது புரியலையே மறுபடியும் கவலைப்பட்டார். இங்க எதுக்காக வந்திருக்கு? கவலையை விடணுங்கிறது. சொல்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது என்னமோ அப்படின்னு மறுபடியும் கவலை பண்ணல. நீங்க கவலையை விடல, என்ன பண்ணணும், குருவிட்ட வரும்பொழுது நிச்சயமாக இது நமக்கு புரியும் எனக்கூடியதான எண்ணத்துல இருந்தாலே ஆனால் எப்படிப்பட்டதான தத்துவமும் உங்களுக்கு புரியும். அந்த குருவனுடைய வாக்குல, வாக்கு நுனியில அந்த தத்துவம் இருக்கு. ஏமையா குருணா வாச்சா தரத்தியஞ்சோ மகர்ணவம், குச்சேல உபாக்கியானத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றாங்க. ஏமையா குருணா வாச்சா, குருவனுடைய வாக்கு நுனியில தத்துவம் இருக்கு. அந்த தத்துவம் என்னைக்காத விழுந்து நம்மளை காப்பாற்றும். அதனாலதான் அம்பாளுக்கு சொல்றது சிவஞான பிரதாயினி, ஞானப்பாலை கொடுக்கிறார், சிவஞானத்தை கொடுக்கிறார். எந்த சிவஞானம் வந்த பிறகு மறுபடியும் மறுபிறவி உங்களுக்கு இருக்காதோ, எல்லா விதமான துன்பங்களும் இடம் இல்லாமல் போயிடுமோ, அப்படிப்பட்டதான ஞானம் நமக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்டதான ஞானத்தை கொடுக்கிறவள் அம்பாளா. பயப்பாராவரம் சாரஸ்வதமிவ தயாவத்யாதத்தம் தவையது, தயாவத்யா பரம கருணையோட நீங்க எனக்கு கொடுத்ததானே இந்த பால்னால திரவிட சிசு ஆஸ்வாத தவையது. ஆச்சாரியர் சிவகுரு ஆரியம்பாள்ங்கிற தம்பதிகளுக்கு பிறந்து, அந்த சாட்சாத் பரமேஸ்வர அவதாரமாக பிறந்து, அந்த அம்பாளுடைய நிவேதனம் பண்ணின அந்த பால பரிசீலனத்தினால இவருக்கு இப்படிப்பட்டதான ஒரு கவித்துவம் வந்ததுன்னு ஒரு ஐதிக்கியம். ஆகையால் தான் திரவிட சிசுன்னு தன்னை தான் சொல்லிக்கிறார். தயாவத்யாதத்தம் திரவிட சிசுராஸ்வாதமயது. அந்த திரவிட சிசுவா இருந்து கொண்டு திரவிட தேசத்துல பிறந்து இல்லையே சார், கேரள தேசத்துல தான் பிறந்தார் சந்தேகம், கேரள தேசத்துல அங்கேதான் பிறந்திருக்கார் அப்படின்னு இன்னைக்கு கேரளம்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். பழைய நாள்ல அந்த இடமெல்லாம் நீங்க பாண்டிய தேசத்துக்கு சேர்ந்தது. இப்ப நாம ரீஅலோகேட் பண்ணிட்டோம் தனித்தனியா. ஆனா அந்த இதெல்லாம் ஆச்சாரியர்கள் பிறந்த ஊர்லாம் என்னாச்சு, எல்லாமே கேரளம் நீங்க சொல்றதெல்லாம் பாண்டிய தேசத்துக்குள்ள அந்தர்பாவமாக இருந்தது. ஆகையால் அத திரவிட சிசுராஸ்வாத தவையது கவீனாம் பிரௌடானாம் அஜனி கவனிய கவிய கவையிட்டா. கவீனாம் பிரௌடானாம் மிக சிறந்ததான கவிகள் காளிதாசாதி கவிகள் இருக்காளே, அவா மாதிரி அழா எழுதக்கூடியதான ஒரு தன்மையை அடைந்திருக்கான் அப்படின்னு தன்னையும் அம்பாளுடைய அனுகிரகத்தினால்தான் கவித்துவம் வந்ததுங்கிறது வினயமாக சொல்லிக்கிறான் ஒரு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல திரவிட சிசுன்னு தன்னை தான் சொல்லிக்கிறாருங்கிறது சாதாரணமாக அது ஆச்சாரியாளுடைய ஸ்டைல் இல்லை. அவர் எழுதினதான பிரஸ்தானத்திலேய பாட்சியமோ விஷ்ணுதாசன பாட்சியமோ அநேக பிரகடனங்கள தன்னை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும். அப்படி சில பேருடைய ஒரு சுவாவம் என்ன பண்றது, அப்படி எங்கேயும் தன்னை பத்தி ஒண்ணுமே கிடையாது. காளிதாசன் எங்கேயிருந்து தன்னை பத்தி எழுதியிருக்கானோ ஒன்றும் கிடையாது. சில பேர் சொல்லுவார் நான் இந்த புஸ்தகம் எழுதியிருக்கேன், அந்த புஸ்தகம் எழுதியிருக்கேன், அங்கே படிங்கோ இங்கே படிங்கோ அப்படின்னு. ஆனா ஆச்சாரியால் அப்படி சொல்ல மாட்டார். இப்ப திரவிட சிசுவும் தன்னையும் சொல்லிட்டார் இல்ல, ஆச்சாரியாளருக்கு முன்னாலேயே இந்த தமிழ் தேசத்துல ஒரு விசேஷமான ஒரு ஞான சம்பந்தர்னு இருந்தார். அந்த ஞான சம்பந்தர் அம்பாருடைய அம்பாள் அனுகிரகம் பண்ணியதான ஒரு பாலனால அவர் மிக உயர்ந்ததான ஒரு கவியான பிரசித்தி. அந்த ஞான சம்பந்தரை இங்க சொல்லிட்டு இருக்கார். அந்த ஞான சம்பந்த சுவாமி என்ன பண்ணினார், அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்று அவர் லோகத்துல எல்லோருக்கும் க்ஷேமம் ஏற்படணுங்கிறதுக்காக வேதங்கள் பிரமாணம் மறைகள் பிரமாணமாகும் அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி, ஒரு ஓலச்சோடியில எழுதி, அதை வேகமாக பிரவகிக்கக்கூடியதான அந்த வேகவதி நதி அதுக்குள்ள போட்டு அது என்ன சொன்னாரா, இது கிழக்கு போகாம மேற்குல போகும். நதி கிழக்குல பிரவகிக்கிறது, கிழக்குல பிரவகிக்கக்கூடியதான நதியில ஒரு ஓலையை போட்டேன்னா அது கிழக்கு பக்கமாக தானே கீழே தானே போகும், ஆனா என்ன அது மேற்குல போகும்னு சொன்னபடி மேற்குல போச்சோம். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார். அப்ப அந்த பரமேஸ்வரன் சந்தோஷப்பட்டாராம். ஏன்னா அந்த வேதங்களுக்கு ஒரு பிரமாணம் இருக்குன்னு சொல்லினா தாழ்மணம் பண்ணியிருக்காரு எல்லோருக்கும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல அவர் பிரத்யட்சமாகி அவர் ஞான சம்பந்தத்திற்கும் அனுகிரகம் பண்ணி இந்த இலை எங்கே எடுத்து போட்டாரோ அந்த இடம் திருவேடகம்னு பேர். அந்த இடத்துல அவர் பத்திரிகாபுரேஸ்வரர், பத்திரிகான்னா ஏழை போலேன்னு அர்த்தம். இந்த பத்திரிகாபுரேஸ்வரரா என்னைக்கும் நீங்க பார்க்கல அப்படி அழகாக லோகத்துக்கு சொல்லி அந்த திருஞான சம்பந்தருக்கு அனுகிரகம் பண்ணினதாக அவர் பண்ணினதான அழகான செய்யுட்கள் தமிழ்ல எல்லோருக்கும் ரொம்ப உயர்ந்ததான ஒரு சொருபமாக அமைஞ்சிருக்கு. அதான் இங்க சொல்ற தயாபத்யாதத்தம் திரவிட சிசுர் ஆஸ்வாத ஆஸ்வாத்திய நவயது கவீனாம் பிரௌடானாம் அஜனி கவனீய கவிதா. உயர்ந்ததான ஒரு கவித்துவம் வரலாம், ஆனா அந்த கவித்துவம் எல்லோருக்கும் புரியணும், கமனீயமாக இருக்கணும், எல்லோருடைய மனசையும் தொழும்படி இருக்கணும். ஒரு காவியம் எழுதினோமே ஆனால் அந்த காவியத்தை எல்லோரும் ரசித்து சுவைத்து அனுபவித்து அதை சொல்ல தெரிக்கணும். இந்த வேதங்கள் இருக்க, வேதங்கள் ராஜாஜ்ய மாதிரி, அது பண்ணினா பண்ணு இல்லைன்னா தலை எடுத்துருக்கும். ராஜாவனுடைய கட்டளை எப்படி இருக்கணும் பண்ணி ஆகணும், இல்லைன்னா தலை எடுத்துருவார். அப்படி ஒரு தத்துவம் இது. ஆரா சந்தியாம பாசிதா காலம்பர் எழுதுமே சந்தியாவந்தனம் பண்ணு, பண்ணலைன்னா பாபம் வந்துடும் அவ்வளவுதான். எப்பதம்ராஜா ஒரு நாள் பார்த்துப்பார் அவ்வளவுதான். இது அதுக்கு வந்து அப்பீல் போடுறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தலைவலி ஆகையால் பண்ணல, முது வலி பண்ணல, இதெல்லாம் கிடையாதுன்னு ஏண்டா நேர் இன்னும் மூச்சுக்கு அது உள்ள வெள்ள போயிட்டு இருக்கா இல்லையா, அவ்வளவுதான் பண்ணியா அவ்வளவுதான். அதுக்கு சோ யாவன் ஜீவம் கிரகம் அத்தனை ஜோதி உயிரோடு இருக்கியா இல்லையா அப்பண்ண அல்ல ராஜாக்கியல். அந்த இதிகாச புராணங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மித்ர சம்ஹிதான்னு பேரு, ஃப்ரெண்டு மாதிரி. இந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவா, ஒரு சமயத்தில் உங்களுக்கு எப்போ எப்படி சொன்னால் நீங்கள் எழுந்து போல அப்படி சொல்லுவான். சாதாரணமாக இல்லை, சாதாரணமாக சொல்லிட்டு இருப்பான் பேசிட்டு இருப்பான், ஆனால் ஒரு கஷ்டம் வந்தக்காக இப்படி பண்ணப்பேன் சரியாக போயிடும், இங்கே போய் இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கோ சரியாக போயிடும் அப்படின்னு அந்தந்த சமயத்தில் சொல்வார். அப்போ அது சொல்கிறது என்ன, வெயிட் பண்ணி எப்போ சொன்னால் உங்களுக்கு புரியுமோ அப்படி சொல்லக்கூடியதுங்கிறது ஃப்ரெண்டு. அப்படி சொல்லியே நீங்க கேட்கலன்னா நாசமா கொண்டு வச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா உண்மையை சொல்றதுதான ஃப்ரெண்டினுடைய விவகாரம், தப்பிதமா சொல்ல மாட்டான், உண்மையை தான் சொல்லுவான், சமயம் பார்த்து சொல்லுவான், நீங்க எடுத்துக்கிறாப்புல சொல்லுவான். அது போல சொல்றது இதிகாச புராணங்கள். ஆகையால் இதிகாச புராணங்கள்ல கதைகள்லாம் இருக்கு, அந்த கதைகள் வாயிலாக நம்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறோம். வேதங்கள்ல கதையெல்லாம் இருக்காது, பண்ணுன்னா பண்ண அவ்வளவுதான் வேறோட விவகாரம். சோ ராஜசம்மனம் சம்ஹிதம்ங்கிறது வேதங்கள், மித்திர சம்ஹிதம்ங்கிறது இதிகாச புராணங்கள். இந்த காவியங்கள்லாம் இருக்கு பத்தில, இந்த மகாகவிகள் பண்ணதான காவியங்கள்லாம், அது என்ன காந்தா சம்மிதையா உபதே கையுஜே ஆத்துக்கார் எப்படி சொல்வார், அது சமயம் பார்த்து அதை நீங்க தடுக்க முடியாம இருக்கிற சந்தர்ப்பத்தில் சொல்லுவாங்க. அப்ப நீங்க பண்ணித்தான் ஆகணும்னு தவதாசோகம் தவதாசோகம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் படிக்கணும். இந்த காரியத்தை நடத்திப்பா, காரியத்தை நடத்துக்கிறது மட்டும் இல்ல அது உங்களுக்கு நல்லதாக கொடுக்கும் அப்படி சொல்றதா காவியங்கள். கவிகள்லாம் எப்படி சொல்வா நமக்கு, நாம் என்னைக்காவது காவியத்தை படிக்கணும்னு ஆரம்பித்தோமே ஆனால் அப்பொழுது நம்ம வாழ்க்கையில வரக்கூடியதான இக்கட்டுகளை சொல்லி அந்த இக்கட்டுகளை இவ எப்படி தீர்மானம் பண்ணிட்டான்னு கதை வாயிலாக நமக்கு சொல்லி அதை புரியும்படி பண்ணுவாடா. அப்படி கேட்டா கமனீயமான மனசுக்கு இனிமையா ஒரு காவியத்தை எழுதுற மாதிரி எழுதினாரே திருஞான சம்பந்தர். அது காரணம் என்னமா, உங்களுடைய வணங்குறம் தான் அப்படிங்கிற தவஸ்தம் மன்னே தரணிதர கண்ணே கிருதகத பயப்பாராவாரம் பரிவகதி சாரஸ்வதமிவா சாரஸ்வத திருஷ்டியாக இருக்கு தயாவத்யாதத்தம் திரவிட சிசுராஸ்வாத்ய தவயத் கவீனாம் பிரௌடானாமஜனி கமனீய கவயிதா. இந்த ஸ்லோகம் கவித்துவம் வரத்துக்காக, இந்த ஸ்லோகத்தை நம்ம படிச்சுட்டு வாழப்பழ நிகழ்ச்சியம் பண்ணி நம்ம இருந்தால் இனிமையான ஒரு சொற்களோட நம்ம கவித்துவத்தை சொல்லக்கூடியதான ஒரு நிலை வரும். அதுக்கப்புறம்